إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب الله يكوهند إردي تودر محمد نبي صلى الله عليه وسلم أرغلميذ அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد முக்கியமான ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அந்த கேள்விக்குரிய பதிலாக இந்த ஜும்மாவை நாம் பார்ப்போம். நாங்கள் மஜ்லிஸ் சூரா என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இது குர்ஆனில் உள்ளது. நபியும் இப்படி சூராக்கள் செய்திருக்கிறார்கள். என்ன நோக்கம் என்றால், இந்த சத்தியத்துக்குள் தவறுதலாக ஏதும் புகுந்து விட்டதா அல்லது எங்களுக்கு தெரியாமல் சத்தியத்தில் உள்ள விஷயங்கள் வெளியில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதுதான் இந்த சூராவின் நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெரும்பாலும் இந்த பிரச்சனை இல்லை, வஹி வந்து கொண்டிருந்தது. இப்போது வஹி இல்லாத காரணத்தினால் இப்படியான பிரச்சனைகள் தோன்றுவதற்கு இடம்பாடு இருக்கிறது. இது எங்களில் மட்டுமல்ல, எல்லா குறிப்பிட்ட சில பிரிவுகளை தவிர ஏனைய பிரிவுகளில் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த கேள்வி என்னவென்றால், சில சகோதரர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸ் சூராவின் மூலம் நிறைய விடயங்கள் மார்க்கத்தில் இல்லை என்று அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி காலப்போக்கில் இந்த பைஅத்தும் லைஃபான ஹதீஸ் என்று தள்ளப்படுமா என்று ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சந்தேகம் சிலருக்கு வந்ததும் அவர்கள் இதை அழகான முறையில் கையாண்டிருக்கிறார்கள். இதை கொண்டு போய் ஒரு கிளை அமீரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. உடனே அவர்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களுடன், இந்த கேள்வியை நான் ஐயமும் தெளிவில் வைப்பேன், இதற்கு தெளிவான பதிலை நீங்கள் தர வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அந்த ஐயமும் தெளிவு என்ற அந்த பொறுப்பு என்னிடத்தில் தான் தரப்பட்டிருக்கிறது. இப்படி கொடுத்தால் எல்லா மக்களும் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். நான் பார்த்தேன், அதை விட இந்த ஐயமும் தெளிவை பார்க்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் இல்லை. எனவே இந்த ஜும்மாவில் அதற்குரிய பதிலை கொடுத்தால் சகோதர சகோதரிகளும் இதை விளங்கிக் கொள்வார்கள். பிறகு இதை பயான் குறிப்பிலும் போடுவார்கள். ஐயமும் தெளிவிலும் போட்டால் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று அதை நான் இந்த ஜும்மாவில் எடுத்திருக்கின்றேன். அவர்கள் கையாண்ட முறை இருக்கிறதே மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய முறை இது. அவர்கள் இதை விமர்சனம் செய்யவில்லை யாரிடத்திலும். என்ன இந்த மஜ்லிஸ் ஷூராவை கூட்டி கூட்டி நிறைய விஷயங்களை லைவ் லைவ் என்று சொல்லுகிறார்கள். இப்படி போனால் இஸ்லாமே போய்விடும் போல் என்று விமர்சனம் செய்யவில்லை. அழகான முறையில் கொண்டு போய் ஒரு கிளை அமீரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த விமர்சனம் இருக்கிறது மிக பயங்கரமான ஒன்று. விமர்சனத்தை யாராவது முன்வைத்தால் அவர்கள் ஒரு காலத்தில் இந்த சத்தியத்திலிருந்து பெரும்பாலும் போய்விடுவார்கள். இதை கண்கூடாக காண்கின்றோம். ஒருவர் ஒரு கொள்கையில் இருக்கிறார் என்றால் அவர் விமர்சிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது கூடாது. இது சொல்லுவார். உதாரணம், மேலே பார்த்து ஒருவர் துப்பினால் தன் முகத்தில் தான் விழும். உண்மை இந்த உதாரணம். ஒரு கொள்கையில் இருந்து கொண்டு நான் இந்த ஜமாஅத்தை பற்றி நான் வாட்ஸ்அப்பில் விமர்சித்தால் நான் யார்? நோக்கம் என்னவென்றால், இந்த விமர்சிப்பவர்களின் நோக்கம் ஏற்கனவே அவர்களுக்கு எண்ணத்தில் வந்துவிடும், நான் இதிலிருந்து விலக வேண்டும். இது சரி வராது. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த நோக்கம் வந்ததும் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிப்பார்கள். பிறகு அதிகமானவர்கள் இப்படி விமர்சிப்பவர்கள் இதிலிருந்து போய்விடுவார்கள். அவர்கள் விமர்சிப்பதற்கு காரணமே அதுதான். இது இந்த சத்தியத்தில் மட்டுமல்ல, இந்த பிரிவுகளிலும் தான், அரசியலிலும் இப்படித்தான். இந்த டிஎன்டிஏ ஒருவர் இருந்தார், பக்ரி என்று, இந்தியாவில் தலை சிறந்த ஆளு. அவருக்கு இந்த எண்ணம் வந்துவிட்டது, போக வேண்டும். உடனே பிஜே விமர்சிக்க ஆரம்பித்தார். உள்ளே இருந்து கொண்டு கடைசியில வெளியில் போய் இப்போது பெரேல்விகள் என்று சொல்லக்கூடிய கபர் வணங்கிகளோடு சேர்ந்து கபர் வணக்கம் கூடும் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவில், தமிழ்நாட்டில். எப்படிப்பட்ட ஒரு வழி! ரெண்டும் வழிகேடு தான், அதை விட இது கூடுதலான வழிகேடு. இவள பாக்கிர் என்று ஒருவர், இவருக்கு அவரும் போக வேண்டும் என்ற சிந்தனை. பி ஜெயலலாபியினுடைய வலதுகை பொடிகாடாக இருந்தார். அவருக்கும் இந்த எண்ணம் தோண்டிவிட்டது. உடனே விமர்சித்தார். இப்போ வெளியிலே போய் அவர் வேறு ஒரு ஜமாத்தை ஆரம்பித்திருக்கின்றார். ஏடிஏடிஎன்டிஜே என்று ஒரு பேர் இல்ல. அரசியல் கட்சிகளை பாருங்கள். உள்ளே இருந்து கொண்டு விமர்சித்தால் அவர் வெளியேறுவார். ஹசன் அலி முஸ்லிம் காங்கிரஸ் என்ன செய்தார்? அவருக்கு இதிலிருந்து வெளியேற வேண்டும், ஏதோ ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது. உடனே ரவுஃப் ஹக்கீமை விமர்சித்தார், அத்தா உல்லா விமர்சித்தார். ரெண்டு பேரும் வெளியேறிவிட்டார்கள். இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விடயம். எனவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், இது சத்தியம், நாங்கள் இருக்கக்கூடியது. இதுல ஏதும் சந்தேகம் வந்தால் ஐயமும் தெளிவு என்று ஒன்றிருக்கிறது, கேள்வி பதில் என்று ஒன்றிருக்கிறது, தலைமைத்துவம் இருக்கிறது. நேரடியாக வந்து கதைத்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். பல பேர்களை நான் பார்த்தேன், விமர்சித்தவர்கள் நேரடியாக வந்ததும் அவருடைய விமர்சனம் எல்லாம் தவிடுபொடி ஆகிவிட்டது. எனவே அல்லாஹு தஆலா அழகான வழியை வைத்திருக்கிறார். இருக்கும்போது நாம் ஏன் குறுக்கு வழியில் செல்ல வேண்டும்? இது கடைசியில் எங்களை தீனிலிருந்து வெளியேற்றி விடுகிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்துக்குள் இருந்து கொண்டு இதை ஒரு காலமும் விமர்சிக்க கூடாது. என்ன சந்தேகம் வந்தாலும் அதை நீங்கள் கேட்டு தீர்த்து கொள்ளுங்கள். ஐயமும் தெளிவென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு கேள்விகள் வருகின்றன, பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இதுவரைக்கும் யாருமே எதிர்த்து இந்த கேள்விக்கு பதில் பெற என்று யாரும் சொல்லவில்லை. குர்ஆன் ஹதீஸை கொண்டு பதில் கொடுக்கின்றோம், அவ்வளவுதான். அப்ப இந்த இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த கேலிக்கு பதில் இப்படி நடக்குமா? ஒரு காலத்தில் பைஅத் என்று ஒன்று இல்லை, ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேர்ந்தால் மட்டும் போதும் என்று ஒரு கொள்கை வருமா என்பதுதான் சந்தேகம். அதை பார்ப்பதற்கு முன்னால் சில விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆனில் நாசிக் மன்சூக் என்று ஒன்று இருக்கிறது. நாசிக் மன்சூக், ஒரு சட்டம் இறங்கும் குர்ஆன் ஹதீஸில், இதை செய்யுங்கள். பிறகு இன்னொரு சட்டம் இறங்கும், செய்ய தேவையில்லை. அந்த செய்யுங்கள் என்று வந்தது மன்சூக், மாற்றப்பட்டு விட்டது. செய்யுங்கள், செய்ய வேண்டாம், செய்யுங்கள் என்று சொன்னதை செய்ய வேண்டாம் என்று வந்தால் இது நாசிக், மாற்றியது. இதே போன்று குர்ஆன் ஹதீஸில் ஒன்று, இதை செய்யாதீர்கள் என்று இருக்கும் தடை, பிறகு வரும் செய்யுங்கள் என்று. அப்ப செய்யாதீர்கள் என்பது மன்சூக், மாற்றப்பட்டு விட்டது. செய்யுங்கள் என்பது நாசிக், இது குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படி நடந்தது. இதை நீங்கள் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்த கேள்விக்குரிய பதிலை சரியாக இதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, ஆரம்பத்தில் இருந்தது ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார், அல்லது ஆண் புணர்ச்சியில் ஈடுபட்டு விட்டார், இவரை வீட்டில் தடுத்து வைக்க வேண்டும், வெளியில் விடக்கூடாது, இப்படி ஒரு சட்டம். பிறகு சட்டம் இறங்கிவிட்டது, என்ன, திருமணம் முடிக்காவிட்டால் 100 கசையடி, முடித்தால் கல்லறிந்து கொள்வது, இது ஆண் போனத்தில் ஈடுபட்டால் 2 பேரையும் கொன்று விடுங்கள், உக்துலுல் ஃபாஇல வல் மஃஊல், 2 பேரையும் கொன்று விடுங்கள் சட்டம். அப்போ வீட்டுக்குள் அடைத்து வைக்கப்படுவது மன்சூக், மாற்றப்பட்டுவது. இந்த சட்டம் நாசிக், மாற்றியது. இப்படி ஒன்று, ஆரம்பத்தில் நபியுடன் யாராவது கதைக்க போனால் ஒரு ஹதியா கொண்டு கொடுக்க வேண்டும், ஏதோ ஈட்டம்பழமோ கனியோ பணமோ. இதை பிறகு அல்லாஹு தஆலா உங்களுக்கு கஷ்டமாகிவிட்டது என்று சொல்லி அதை மாற்றிவிட்டான். பிறகு நபியிடத்தில் கதைக்க போகும்போது ஹதியா கொடுப்பதில்லை. ஆரம்பத்தில் ஒதுகியா ஆடு மாடு ஒட்டகம் அறுத்தால் அந்த இறைச்சியை காய வைத்துக் கொண்டு இருப்பார், எவ்வளவு நாளைக்கு. சட்டம் இறங்கியது, 3 நாட்களுக்கு மேல் வைக்கக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். பிறகு இல்லை, இது மாற்றப்பட்டு விட்டது, எப்படியும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப 3 நாட்களுக்கு மேல் வைக்கக்கூடாது என்றது மன்சூ, எவ்வளவு காலம் வைக்கலாம் இப்போதும் இருக்கு, இது நாசியம். ஆரம்பத்தில் ஜிஹாத் விஷயத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், 20 பேர் இருந்தால் 200 பேர்களை நீங்கள் மிகைப்பீர்கள். 20 பேர், 200 பேர், ஒரு ஆளுக்கு 10. அப்ப அந்த நேரத்தில் ஒரு நாட்டில் 1000 பேர் இருக்கிறார்கள், படை வருகிறது என்றால், இந்த முஸ்லீம்கள் 10 பேர் இருந்தால் எதிர்த்து போராடுவது கட்டாய கடமை ஆரம்பத்தில். பிறகு அல்லாஹ் மாற்றிவிட்டான், சொல்லுங்கன்னா இப்போது நீங்கள் பலவீனமாகிவிட்டீர்கள், கொஞ்சம் கொஞ்சம் உலக ஆசை. எங்களுடைய ஜமாத்தை பாருங்கள், இருக்கு இப்படித்தான், இதுதான் இஸ்லாமிய இயல்பு. ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், மாஷா அல்லாஹ், அந்த அடிப்படையில் இன்னும் இருக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதிகமானவர்கள் கொஞ்சம் பலவீனமாகி விட்டார்கள், இஸ்லாமிய இயல்பு. இது அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான், இப்போது நீங்கள் பலவீனம், எனவே 100 பேர் இருந்தால் 200 பேரை வெல்லுவீர்கள், ஒரு ஆளுக்கு 2 பேர். இப்போ ஒரு நாட்டில் 10,000 படை இருக்கிறது என்று தெரியும் நமக்கு. இப்போ முஸ்லீம்கள் 10,000 பேருக்கு 5,000 பேர் இருந்தால் தான் போராட்டம், இல்லை என்றால் கடமை இல்லை, மாற்றப்பட்டு விட்டது. இது ஒன்று. இதே போன்று ஆரம்பத்தில் கபர்களை குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபோர், கபர்களை சந்திப்பதை நான் உங்களை தடுக்கின்றேன். ஆரம்பத்தில் கபருக்கு யாரும் போகக்கூடாது, அடக்கினத்துக்கு பிறகு. பிறகு சட்டம், ஃபஸூரூஹா, இப்ப போங்க, ஃபைன்னஹா துஸக்கிருல் ஆகிரா, அது மறுமையை ஞாபகம் மூட்டும். அப்ப போக வேண்டாம் என்றது மன்சூக், போங்கள் என்று சொன்னது நாசிக். இதே போன்று கிபிலா, ஆரம்பத்தில் பைத்துல் மக்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள், பிறகு ஆயத்து இறங்கிவிட்டது, இப்போது நீங்கள் மக்காவை நோக்கி திரும்புங்கள். அப்ப பைத்துல் மக்தஸ் மன்சூக், மக்கா நாசிக். ஆரம்பத்தில் தொழுகு மதுபானம் குடிக்கலாம் அனுமதி, ஆனால் தொழும்போது குடிக்கக்கூடாது. தொழுகைக்கு வந்தால் குடிக்கக்கூடாது. பிறகு சட்டம், எந்த நேரமும் குடிக்கக்கூடாது. எனவே அது மாற்றப்பட்டு விட்டது. இப்படி குர்ஆன் ஹதீஸில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நாசிக் மன்சூர், இது முக்கியமான பாயிண்ட். இந்த விமர்சனம் செய்பவர்களுக்கு இது என்ன, இவ்வளவு விடயங்கள் இன்னும் எத்தனையோ நடந்த போது ஒரு சஹாபி கூட எழுந்து யார சொல்லலா என்ன நீங்கள் போற போக்கு, நாளைக்கு என்ன செய்வீர்கள், பழைய மாதிரி சிலை வணக்கம் கூடும் என்று சொல்லிவிடுவீர்களோ என்று ஒருத்தரும் கேட்கவில்லை. விமர்சனம் கிடையாது, நேரடியாகவும் கேட்கவில்லை. ஏன், அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதற்கு வெளியில் இருந்தவர்கள் விமர்சித்தார்கள், என்ன முகமது இப்ப கிபிலாவை மாற்றிட்டார், நாளைக்கு என்ன செய்வாரே தெரியாது. விமர்சனம், மேராஜி போனாராம் விமர்சனம், எல்லாத்துக்கும் விமர்சனம். யார் செய்தது, வெளியில் உள்ளவர்கள். ஜமாத்துக்குள் இந்த ஒருவர் கூட விமர்சிக்கவில்லை. இதுதான் இஸ்லாம். இதுல பாடம் படிக்கணும். இந்த செய்யக்கூடிய உபதேசங்கள்ல ஒரு ஆள் தூங்குது, செவத்துல சிவப்பு சேட் போட்டு தூங்குறான் பெட்டியில காஞ்சிக்கிட்டு, இடத்த மாத்து எங்கிட்டு வாங்க, எழும்பி இங்கிட்டு வாங்க. தெரியல, பள்ளிக்குள்ள தூக்கம் வந்தா உடனே இடத்த மாத்திடணும், கட்டளை. இது நம்ம சொல்ற ஜும்மா அண்டைக்கு காலையில வரும்போது கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்கணும், உண்மை குறைச்சி வரும்போது ஒரு கோப்பி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் வராது. பகலைக்கு நல்லா பசிக்கும், போய் சாப்பிடலாம், குறைங்க சாப்பாட்டை சும்போ காலை சாப்பாடு. என்ன ஜும்மாவை கேட்கணும், கடமை இல்லையா ஜும்மாவை கேட்கிறது. அப்ப இந்த மாதிரி இந்த குர்ஆன் ஹதீஸ்ல நாஸ்திக் மன்சூக் இருந்துச்சு. ஒரு சஹாபியோட விமர்சனம் செய்யவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இது பத்தி குர்ஆன் வருது, அல்லாஹு தஆலா கூறுவான் பக்கராவில், மா நன்ஸக் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நாதி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. நாம் இறக்கிய இந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒன்றை மாற்றினார், சட்டத்தை மாத்திரம் இதுவரைக்கும் சொன்னது, அல்லது மறக்கடிக்க செய்தார். நபிக்கு ஒரு சட்டம் இறங்க மறந்து போயிடும், அந்த குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் மறந்து போயிடும். இப்படி மறக்கடிக்கப்பட்டால் நாதி பி கைரின் மின்ஹா, இதைவிட சிறந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், அவ் மிஸ்லிஹா அல்லது அதே போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம். இது அல்லாஹ் சொல்றான் பக்கராவுல, நல்லா வணங்கிக் கொள்ளணும். நாம் இறக்கியவர்களில் எதையாவது மாற்றினால் அல்லது நபிக்கு மறக்கடிக்கப்பட்டால் அதைவிட சிறந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அல்லது அது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம். இதுதான் ஆயத். அப்ப இந்த விஷயத்தில் விளங்கிக் கொள்ளணும், நாசிகும் மன்சூகும் குர்ஆனாக இருக்கணும், அது ஹதீஸ் ஆயிடும். குர்ஆனே குர்ஆன் மாற்றும், ஹதீஸை ஹதீஸ் மாற்றும், குர்ஆனை ஹதீஸ் மாற்றும், ஹதீஸை குர்ஆன் மாற்றும். மிக பயங்கரமான ஒரு வழிகேடு உலகத்தில் இன்றைக்கும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது, மதுஹபுகளிலும் பிரிவுகளிலும். அது என்ன என்றால், அவர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இறக்கிய வஹியை இஜ்மாவு ஸஹாபா மாற்றும். அப்ப குர்ஆன் ஹதீஸ் மன்சூக், இஜ்மாவு ஸஹாபா நாஸ்திக். இதை போன்ற ஒரு வழிகேடு உலகத்தில் இருக்க முடியுமா, சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்கள், ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் மதுபானம் குடிக்க 40 கசையடி, ஒரு குடி முகத்துல மண், இரண்டாவது முறை அதே போல, மூணாவது முறை செஞ்சார் அதே போல, நாலாவது முறை செய்தால் நாலாவதுல ஆளை கொண்டு போடுங்க, சட்டம் இஸ்லாமிய சலாபத்தில் நடக்கும். சரியா, இமாம் திருமதி இந்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்றான், என்னுடைய கிதாபில் உள்ள எல்லா ஹதீஸுகளும் படி அமல் செஞ்சுக்காங்க, இது இந்த ஹதீஸின் படி மட்டும்தான் அமல் இல்லை. என்ன கொள்றத விட்டுட்டாங்களா சலாபத்தில்,
அவ கேளு, அப்ப எது அந்த நாலாவதில் கொல்லுங்கள் என்ற அந்த ஹதீஸை மாற்றியது எது? நாசிக் எங்கே கேட்டால் இஜ்மாங்கிறாங்க. இஜ்மா சரியா கூறுமா? அல்லாஹ்வுடைய வஹியை எல்லாரும் கூடி மாட்டி விட்டாங்களாம். இல்லை இல்லை படிக்க தேவையில்லை, விடுவோம், குடிக்கிட்டு போட்டோம், நாலாவது அஞ்சாவது ஆறாவது குடிக்க குடிக்க அடிப்போம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த ஹக்குடைய பெருமதியை வழங்கிக் கொள்ளுங்க நீங்க. இது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. திருமதியும் சொல்றார் பாத்தீங்கன்னா, இந்த ஹக்குல மட்டும் அந்த சட்டம் இருக்கு. ஒரு கலாபத்து இதுக்கு வந்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு நாலாவது கொண்டு போடுவோம் அந்த ஹதீஸின் படி. அப்ப இஜ்மா இஜ்மா வந்துட்டு வழிகேடு, அது சிறுக்கு, அது கூடாது, அதை பின்பற்றக்கூடாது. இதுதான் பயங்கரமான தக்லீதும் சிறுக்கும். இதுதான் பாகிஸ்தான் நடந்தது. இன்னும் பதிவு நாடாவில் இருக்கு. இஷ்தியாக் அகமது என்ன சொன்னார்? மஸ்ஊத் அகமதுடைய அகீதா கொள்கையைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். மின்ஹாஜிலே நிறைய லைஃப் இருக்கு, நான் சொல்றேன் இருக்குது. சொன்னால் மின்ஹாஜில் கை வைக்க மாட்டோம். இந்த கொள்கையுடைய அது கூடுமா? அப்ப வகைய மாற்றது இஜுமாவு. இதே போல வந்துகிட்டு இவங்க வந்துகிட்டு இந்த தெளிவான அந்த குர்ஆன்ல வரும்போது அதுக்கு பழைய ஆய்வு செஞ்சுன்னு அதை ஏற்றுக்கொள்றான். எப்படி ஒரு வழிகேடுன்னு பாருங்க. இது உலகத்தில் இன்றைக்கும் இருக்குது. அப்ப இந்த வகையில பார்த்தால், அப்ப உமர் 80 அடித்தது சொல்லணும், நாசிக் ஹதீஸ்ல 40 இது நாசிக், அது மன்சூகுங்கணும். உமர் முத்தராக் சொன்னாங்க, அப்ப இது நாசிக், ஒரு சலாக்கு மன்சூகுங்கணும். அதே போல தராவி 23 தொழுவிச்சாங்க நீக்குது, அப்ப அது சரி, நபி தொழுவிச்சது மன்சூகு. இப்படி வந்துகிட்டு சொல்ல வேண்டி வரும். பிரயாணத்துல உஸ்மான் தொழுதாங்க 4, அப்ப நபி 2, அதை இவங்க மாத்திட்டாங்கன்னு சொல்ல வேண்டி வரும். சொல்லுவாங்க, பயப்பட மாட்டாங்க, அடிச்சு சொல்றாங்க. ஒரு ஆள் வந்தார் நலீமியாவில் நம்மளை சந்திக்க, அவர் கேட்டா நீங்க குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டி சொல்றீங்களே, அப்ப உமர் ஹத்தாப வழிகேடா என்று கேட்டார். ஏன் என்ன மௌலைன்னு கேட்டார். உமர் ஹத்தாபு 80 அடிச்சாங்க, நபி 40 சொன்னார். இப்படி நான் உமர் ஹத்தாபு வழிகேடில் நேர் வழியில் நின்ற கலீபா. வரலாறு பொய், நம்பாதீங்க. இது குர்ஆன் ஹதீஸ் இல்ல, இதை அல்லாஹ் பாதுகாப்பதாக சொல்லவும் இல்லை. இந்த வரலாறு தவறுதலாக எழுதப்பட்டீங்க, நம்பாதீங்க அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் சரியில்லை, முகம் சரியா இதாகிச்சு. அவங்க நினைக்கிறது ஹலிவாக்கள் வித்யார்த்திவாதியான்னு கேட்கிறேன். அவங்க வித்யார்த்தி செய்வாங்களா? அப்ப இந்த மாதிரி இந்த நாஸ்டக மன்சூகர விஷயத்தை இப்ப நாம வழங்கி கொண்டால், இப்ப நாம அடுத்தது வருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி இந்த பையத்து மாற்றப்படுமா எங்கிட்ட பாப்போம். அப்போது கௌரி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபாத். அப்ப இந்த பைஅத் ஒரு காலத்தில் மாற்றப்பட்டு விடுமா என்று கேள்வி. எப்படி? முந்தி பைஅத் இருந்துச்சு, இப்ப தேவையில்லை. அப்ப ஒரு ஆள் என்ன எல்லாத்திலும் இருக்கலாமா? இல்ல, ஜமாஅத்துல் முஸ்லிமில வந்து இணைஞ்சு அதுக்குள்ள இருக்கணும், ஆனா பைஅத் தேவையில்லை. இப்படி வருமானு கேட்கிறாங்க. அப்படி வருமா? அதாவது இது விளங்கிக் கொள்ளுவாங்க. சில அடிப்படையான விஷயம் இருக்கிற இது வந்துகிட்டு மாற்றப்படாது. உதாரணம் பைஅத்து, கட்டுப்பாடு, பிரிவு, ஜமாஅத்து, குர்ஆன் ஹதீஸ், பிதஅத்து, ஷிர்க், இதெல்லாம் மாறாது. குர்ஆன் ஹதீஸ்ல மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அமல்கள் இருக்கிற சின்ன சின்ன விஷயம் அமல்கள், இதுலதான் மாற்றம் ஏற்படும். வழங்கிட்டா? அப்ப இப்ப நாசக மன்சூக இல்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா, இப்ப பெரிய ஒரு சோதனை, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது கிலாபத்து வந்தா தான் ஒழிக்கப்படும் இந்த பிரச்சனை. அது என்ன? ஹதீஸ்ல சஹீஹ், தஈஃப், மௌது, இந்த பிரச்சனை. இதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். எப்படி? நாம ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஹதீஸ் கிடைக்கும், பார்த்தால் இது பல தள்ளிடுவோம், அல்லது வாயு தள்ளிடுவோம். எங்கள ஒரு விஷயம் இருக்காது, ஒரு ஹதீஸ் கிடைக்கும், பார்த்தா புதிய விஷயம் அவனுக்கு கொண்டு வருவோம். அத இப்படி எங்கள நடக்குமே தவிர இந்த விஷயங்கள் அப்படி நடக்காது, இடமே கிடையாது. இது அடிப்படையான விஷயங்கள். உதாரணமா கனிமா தேவையில்லை வருமா, அல்லாஹ் ஒண்ணு திருப்பி அது மாற்றப்பட்டு ஒரு ஆயத் ஹதி வருது, அல்லாஹ் ரெண்டு நடக்குமா? சொர்க்கம் நரகம் இருக்குது கேள்வி கணக்கு. பிறகு ஹதீஸ்ல வருது குரான்ல, நாங்க முந்தி பிடி சொன்னோம், இப்ப குரான்ல ஹதீஸ்ல அது வந்தது, அது மாற்றப்பட்டு போச்சு, சொர்க்கம் நரகம் கேள்வி கணக்கெல்லாம் இல்லை. இப்படி நடக்காது. அமால் அமல்கள் விஷயத்துல இந்த மாதிரி சில செய்திகள் நடக்கும். இது நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்க இந்த முறை ஒரு ஆய்வு செஞ்சோம், அது அடுத்த கிழமைக்கு தான் உங்களுக்கு எல்லாம் தரப்படும் இன்ஷா அல்லாஹ். அது பிரசுரம் செஞ்சு கொண்ட தாளில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதில் வச்சிருக்கு. உதாரணம், இது வரைக்கும் முழு உலகமும் நம்பிக்கிட்டு இருக்குது குர்ஆன்ல 15 சஜதா இருக்குது. அந்த சைடில் எழுதி வச்சுக்காங்க சஜதா, அதுல ரெண்டு சஜதா சாஃபி சஜதா ஹனஃபி, அது வேற கூத்து. இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது இல்ல, அச்சிட்டவங்க எழுதிக்காங்க 15 சஜதா அப்படின்னு. எண்ணிக்கையில வித்தியாசம், ஹனஃபில ஒரு எண்ணிக்கை, சாஃபில ஒரு எண்ணிக்கை. ஒரு சஜிதாவில சாபி சுஜூதி செய்வாங்க, ஹனபி கட்டையாட்ட இருப்பான் செய்ய மாட்டாங்க. ஏன் எங்கட மதுகபில இல்ல, ஹனபி சஜா செய்வா இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்க செய்ய மாட்டோம், எங்கட சாபியில இல்ல. இப்படியும் ஒரு மார்க்கம் இருக்கா குர்ஆன்ல, இது எழுதப்பட்டிருக்குது. இதை நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தால் இது வகைவான அது 15 சஜதா கிடையாது. 15 சஜதா இல்ல, அச்சிட்டவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப எத்தனை சஜதா? 4 தான் ஹதீஸில் இருக்கு, சஹீஹான ஹதீஸ். அது விளக்கம் தருவோம் நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை. 4 தான் சஜதா, அதுல அந்த 4 வெளியில ஓதும் போது சஜா செய்வோம், ஆனா தொழுகையில 1 தான் சஜதா, 1 சஜதா தான் தொழுகையில. இத சமா உன் சக்கத்துக்கு மட்டும்தான் தொழுகையில சஜதா, வேற எங்கேயும் இல்லை. அப்ப தெளிவா இருக்கு. இப்ப என்ன செய்ய, இது என்ன, இதான் அவங்க ஆய்வு ஒரு ஆள் விமர்சிக்கலாம். தெளிவாயில் அறிக்கை ஹதீஸ் வாய்ப்பு நபீர காலத்தில் எப்படி நடக்கல, நாசிக மனசுக்கு தான் வரும். இப்ப அப்படி இல்லை, எங்களுக்கு முழு ஹதீஸையும் தேட ஏறாது. 46 பாகம் இருக்குது முஸ்னத் அகமது, 13 பாகம் இருக்குது புகாரி, முஸ்லீம் இருக்குது 16. இப்படி இந்த இப்னு தைமியாவோட ஹதீஸ்களை தொகுத்தது 50 லட்சம் பாகம். ஏதுமா யாருக்கும் இது முழுதையும் படிச்சு பார்க்க? அப்ப திடீர்னு நம்ம ஒரு சந்தேகம் வந்து ஒரு ஹதீஸ பார்க்க, எப்படி நமக்கு லாயிபுன்னு தெரியும்? தெரிந்தால் நாம தள்ளணும். இதுதான் இஸ்லாம், ஏற்றுக்கொள்ளணும் எல்லாரும். இது பிழண்டா அவங்க என்ன செய்யணும், வேற ஆய்வு செஞ்சு கொண்டு இது பிழண்டு நிரூபிக்கும். நாம இதை சொல்லியிருக்கிறோம், அப்படி இல்லாம விமர்சிக்க கூடாது. அப்ப பயஸ், இது மாறுறதுக்கு இடமே கிடையாது. இது மாறாது. ஆனா நான் ஒண்ண சொல்றேன், நாங்க குர்ஆன் ஹதீஸ்னு வந்திருக்கோம், இதுதான் உறுதி. எங்கள ஒரு பக்குவம் வரணும். என்ன பக்குவம்? குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒன்றை எடுத்து தெளிவாக ஆதாரபூர்வமாக காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும் எங்களுக்கு. அந்த பக்குவம் தேவை. உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்தா ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் கொண்டுகிட்டு வாரார். என்ன கிதாபு? புதிய ஒரு கிதாபு. எங்க எடுத்தீங்க? இது வந்துட்டு துருக்கியில இஸ்தன்பூலுக்கு நான் போனேன், அங்க பெட்டிய வாசிக சாலை, அது சும்மா ஒரு கிதாபு இருந்துச்சு, எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஹதீஸ் இருக்குது. அதுல சனதெல்லாம் பார்த்தா எல்லாம் சஹி, 3 ராவி தான் இருக்கிறாங்க நபியில இருந்து, 3 பேர் தங்க சங்கிலி இருக்குது. என்ன ஹதீஸ் கொண்டாங்க பார்த்தா, சும்மா உதாரணத்தில் இருக்குது, குந்து ஆஹுது அல் பைஅத லில் இஸ்லாம். நபி சொன்னாங்க, நான் இஸ்லாத்திற்கு பைஅத்தை எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஏன்னா அகூல், இப்போது நான் சொல்லுகிறேன், பி அன்ன ஷஹாதத தக்ஃபீலி துஹூலி ஃபில் இஸ்லாம், கலிமா மட்டும் இஸ்லாத்தில் நுழைவதற்கு போதும் என்று இருக்கு. கொண்டுட்டார் பெரிய ஒரு விடி எல்லாருக்கும் பார்த்தா ஹதீஸ் ஆகி இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் எல்லாருக்கும் இருக்கும். இவ்வளவு காலம் நாங்க பையத்துன்னு பையத்தை சியாட்டி ஜாகிலியத்து என்ன புதுசாண்டா கேட்கக்கூடாது. யாரும் கேட்டா அது அப்ப என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்யறது தெரியாது. இப்பதான் தெரிஞ்சிருக்குது, இப்பதான் அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிப்பான். அப்ப முந்தினது குற்றம் பிடிப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரணும். இப்படி ஒரு ஹதீஸ் வராது, ஒரு காலமும் வர முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் அமல்கள்லாம் வரும். இப்படி வந்தால் கூட நான் சொல்ற 2 நிமிஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் முஸ்லீம்களுக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதனால இதுல யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. இது ஹக்கு கட்டுப்பாடு அமீரி பிரிவு இதெல்லாம் ஒரு காலமும் மாற்றப்படுறதுக்கு இடம் இல்லை. எந்த சந்தேகமே மறுமை நாள் வரைக்கும் இதுதான் ஹக்கு. சில அமல்கள் விஷயத்துல மாற்றங்கள் வரும், அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும். இப்ப பாருங்க, கைய முகத்துல தடவிக்கிட்டு இருந்தான், வாய் வாசப்படியில வாங்க சொல்லணும், வாய் இப்படி நிறைய இருக்குது. கண்டுபிடிச்சு நாம தள்ளுறோம். இதுதான் இஸ்லாம் விதி, அல்லாஹ் விரும்புவான். அல்ஹம்துலில்லாஹ்னு கோவிக்க மாட்டான். இது நடக்கத்தான் செய்யும் மறுமை நாள் வரைக்கும். எப்ப இல்லாம போகும் என்றால், இந்த பிரச்சனை ஒரு ஹலீஃபா வந்து, நான் சொல்லியிருக்கேன், வந்து அவருடைய ஆட்சிகள் விரிவடைந்து எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் தலை சிறந்த உலமாக்களை தேர்வு செய்து பற்றி சொல்லுவார். 6666 ஆயத்து இருப்பது போல் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் திரட்டி கொண்டு வாருங்கள். 6 மாதத்துக்குள் ஈடுபட்டு திரட்டி சஹீஹான ஹதீஸ் மட்டும், அங்க சஹீஹு மௌலூ மஷ்ஹூர் மக்துலாம் கிடையாது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொன்னார்கள், காலிபுல் யஹூதவன் நசாரா யூத கிறிஸ்தவன் மாறு செய்யுங்க, இவ்வளவுதான். தனதெல்லாம் பாக்குறது இல்ல, எதுவும் இருக்காது. அல்லாஹ் சொன்னான் குர்ஆன், நபி சொன்ன ஹதீஸ். அவ இருக்கக்கூடிய முழு இந்த ஹதீஸ் கிதாபுகள் உசூல் அதி இதெல்லாம் நிறைச்சி வச்சிருக்காங்க. 1000000 கணக்கில் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்படும். செய்வார் அந்த ஹலீஃபா, செய்யணும். செஞ்சதுக்கு பிறகு பிரச்சனையே இல்லை, இந்த சர்ச்சைகள் இல்ல. நாம ஒரு விஷயத்தை சொல்றோம், குர்ஆன் காலல்லாம் பேச்சுக்கு இடமே இல்ல, எல்லாம் நபி சொன்னதுதான். இப்படி ஒண்ணு ஒரு ஹலீஃபா வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் செய்யணும். செஞ்சாதான் இந்த பித்னாக்களை இல்லாமக்கலாம். இவ்வளவு இந்த 73 பிரிவுக்கும் காரணம் இதுதான். சஹி வாயு மௌலூல வந்து இப்படி போயிட்டு. அப்ப என்ன பெருவாயு விஷயம், மிக நேரம் இல்லை, கிடைச்சா பிறகு பார்ப்போம். அப்ப இதுதான் விஷயம். யாரும் இதுல சந்தேகப்பட தேவையில்லை. அடிப்படையான விஷயங்களில் எந்த மாற்றமும் இன்ஷால்லாஹ் ஏற்படாது. கியாமத்து நாள் வரைக்கும் நாம சொல்றோமே இதுதான் அமல்கள். அமல்கள் விஷயத்தில் இப்படியான மாற்றங்கள் ஏற்படும். ஏற்படும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நல்ல உறுதியாக இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு இந்த தகுதி எங்கள உள்ளத்தில் இருக்கும். இந்த 2 கிழமையா ஒப்பம் எடுக்கிறாங்க அந்த தாளில், அதில் நிறைய பேர் வைக்க இருக்குது. இப்போ ஏற்பாடு செஞ்சா இருக்குது இருக்கா? அந்த ஒப்பம் வைக்காதவங்க வச்சுட்டு போயிருங்க. ஒன்று அடுத்து இந்த பைப் கட்டிட இதுக்கு வசூல் போட்டவங்க இன்னும் கொடுக்க இருக்குது. அவங்க இன்னைக்கா இன்னைக்கு இஷாவு கடையில் கொண்டு ஒப்படைச்சிருங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறான். அப்படி இஷாவுக்கு ஒப்படைக்காம இருந்தா கொஞ்சம் வீட்டுக்கு வருவாங்க போல, வாங்கிட்டு வாரத்துக்கு அவசரமா தேவை இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தது எங்களோட ஜமாத்தை பற்றி என்னன்னு கேட்டால், இந்த கூட்டம் இது ஒரு குடும்பம் மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பம், ஒரு தகப்பன் தாய், ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு தகப்பன் ஒரு வேலையை செஞ்சிருப்பார். உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு 200 சைக்கிளை வாங்கி கொடுத்துப்பார், இன்னொரு மகனுக்கு 120 வாங்கி கொடுத்துப்பார். கொடுத்தா இந்த பிள்ளைக்கு வழங்குது, இது பிழண்டு. இப்ப வெளியில போய் எல்லார்ட்டையும் பாருங்க வாப்பா செஞ்ச வேலைன்னு சொல்லுவோமா? சொல்லாது. வெளியில விமர்சிக்காது. என்ன செய்வாங்க? உம்மாட்ட போய் சொல்லலாம், என்ன வாப்பா அப்படி செஞ்சுக்காங்க. அப்ப அவங்க உம்மா வந்துட்டு தகப்பன்ட்ட கேட்டா அவர்கிட்ட ஒரு காரணம் நீடிக்கும், அவர் அதை சொல்லுவார். அது பிழையா இருந்தா சரி மாத்தி கொடுக்கன்றார், இல்ல சொல்லுவார் தள்ளி இல்லை, அவருக்கு கொஞ்சம் தூரம் ஓடக்கூடியவருக்கு அது சரி, இவர் இங்கே ஓடன்னு என்னத்தையா ஒன்று சொல்லுவார். பேசாம இருக்கணும்னு தெரியல, விமர்சிக்கிறது இஸ்லாத்தில் கூடாது, விமர்சிக்க கூடாது. அதான் சொன்ன விமர்சிக்கிறவங்க போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. அது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். அந்த வகையில் ஒரு விமர்சனம் நடந்து கொண்டிருந்தது நீண்ட நாட்களாக. என்னன்னு கேட்டால், எல்லா பள்ளிகள் பிரிவுகளையும் ரெண்டு ஜும்மா வெள்ளிக்கிழமை, நம்மளோட பள்ளியில் 3 ஜும்மா. ஒரு விமர்சனம், அதில் 3 ஜும்மா, முதலாவது ஹொத்துபா, ரெண்டாவது ஹொத்துபா, மூணாவது முடிஞ்சு ஒரு பயம் நடக்குமா, இதுவும் ஒரு ஜும்மா. பாருங்க, சரியா கொஞ்சம் யோசனை, விமர்சனம் செஞ்ச ஆள் நிலப்பாடு, இது 3 ஜும்மாவா? முழு உலகத்திலே நீங்க பாருங்க, எல்லா பிரிவுலையும் ஜும்மாக்கு பிறகு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏன்டா எல்லாரும் கூடக்கூடிய நாள் அண்டைக்குதான். அப்ப அதுல ஏதாவது ஒன்று சொல்ல இருக்க, மக்களுக்கு அறிவித்தல் ஒன்று இருக்கும், அது ஒரு விளக்கம் ஒன்று இருக்கும். இங்க எத்தனை பேர் சொன்னாங்க முந்தி, வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு ஹதீஸ வாசி காட்டுங்க ஜும்மாக்கு பிறகு அமல் செய்யறதுக்கு. ஏன்னு கேட்டால், நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், இங்கே ஜும்மாக்கு மட்டும்தான் வாரம், இங்கே எல்லாம் இரவில் எல்லாம் நடக்குது, மக்கள் வழங்கிக் கொள்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஒரு ஹதீஸ் ஒன்று வாசித்தா எங்களுக்கு பிரயோஜனமாக கொண்டு நிறைய பேர் சொல்லித்தான் நாம் பிறந்த ஜும்மாவுக்கு பிறகு ஒரு ஆரம்பித்தது. சேதத்தில் ஹதீஸை வாசிப்போம், சேதத்தில் வேறு விஷயங்கள் வந்தால் சொல்லுவோம். இது எவ்வளோ பிரயோஜனமான விஷயம். இதில் நாம் முழு பேரும் இருங்கன்னு கட்டளையாக போடுறோம் இல்லை. முக்கியமான விஷயம் வந்தால் அவர் சொல்லுவாங்க, இன்றைக்கி எல்லாம் இருந்துக்குவாங்க, இல்லைன்னா ஒன்றும் எழுமீட்டு போகிறவங்க போகிறாங்க, ஆசை உள்ளவங்க இருப்பாங்க, நம்ம கட்டுப்பாடு இல்லையே. அப்போ இது விமர்சிக்க தேவையில்லை. அடுத்து இது 3 ஜும்மாண்டு யாரும் சொல்லுவாங்களா? விமர்சனம். ஆனால் நான் சொன்னேன், விமர்சிக்கிறவங்க வெளியேறிவாங்க. அந்த விமர்சனத்தை ஆரம்பித்தால் போயிட்டார்கள் இல்லை பார்த்தீங்களா? அல்லாட வேலை விமர்சி ஒரு ஆள் ஆரம்பம் எனக்கு தெரியும். ஆள் போய் இருக்க ஏதாவது இருக்குள்ள அல்லாஹ் வைக்க மாட்டான். இது கடல் இஸ்லாம், அழுக்குகளை கொண்டு உள்ளுக்க போட்டா தள்ளிடான். அதே போல எப்படி ஆள்களை வைக்காது அல்லாஹ் குர்ஆன், நாங்கள் விடமாட்டோம், விடமாட்டோம், நல்லோர்களிலிருந்து தீயவர்களை பிரிப்போம் குர்ஆன். சில உண்மைகளை நாம் வழங்கிக் கொள்வோம், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. என்ன தேவை? அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள நாம தகப்பனை போய் கண்ட மாதிரி விமர்சிப்போமா? வெளியில எப்படி நாம் அதை மறைச்சி தகப்பன் ஒரு கொலை வந்தாலும் மறப்போம், சொல்ல மாட்டோம், நமக்குள்ள வந்தால் வெளியில விட மாட்டோம். அதை விட விசேஷம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய ஜீன் இல்லையா? அப்ப இதுல எப்படி இருக்கணும் நாங்க? இது சிலவங்க மறந்து என்னன்னா, இந்த மற்றவங்க அந்த கயிற்றை முழுங்குறதுனால்தான் வாருது. அதுதான் நபி தெளிவா சொன்னாங்க, சொல்லலாம் ஆயோசனம், அத்தர் கடைக்கு போயிட்டு சும்மா வெளியில வாங்க, வாச அடிக்கும், பூச தேவை இல்லை. கொல்லம்பட்டுக்கு போயிட்டு வந்து பாருங்க, எங்களை கருப்பிடிக்கும். என்ன உதாரணம்? நல்லோர்களோடு சேருங்க, தீயவங்களோட தொடர்பு வைக்காதீங்க. வச்சு என்ன செஞ்சா? சிலவங்களை விழுத்திட்டு போய் பாவத்தை செய்ய வைக்கிறாங்க, குகுரு சுருக்கு செய்ய விட்டுருவாங்களுக்கு. நடக்குது, இப்ப டூர் போறாங்க, பிழையான முறை சேர்ந்து அவங்க போனால் என்ன, அவன் கரண்டை கீழே சிகரெட் குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், என்ன நடக்கும் இவங்களுக்கும்? பழமொழி சொல்லுவாங்க, அந்த கண்டுபிடிக்கி அதோட சேர்ந்தா அப்படி பார்த்து பார்த்து அது என்ன தைத்தீங்க, மலை தைத்தீங்க, இதுவும் திங்க பழவீரமா? சில உதாரணங்கள் உண்மை, சிலது போய் இருக்குது உதாரணங்கள். கல்லானாலும் கணவன் அது வச்ச போய் கூடாது, இதெல்லாம் உண்மையான உதாரணங்கள். அப்ப அந்த மாதிரி இங்க மூணு ஜும்மா நடக்க இல்லை, இதை செஞ்சுதான் ஆகணும். வெள்ளிக்கிழமை எல்லாரும் வாராங்க, ஒரு அறிவி தெளிக்கு கொடுக்கொண்டிருக்குது. இங்க மூணு ஜும்மா இல்ல, ஒரு ஜும்மா தான் நடக்குது, ஒரு ஜும்மா தான். சொல்ல வந்து என்ன, இந்த விமர்சனம் செஞ்சால் இல்லை. பாருங்க அல்லாஹ்வுடைய வேலை இது படிப்பின எல்லாருக்கும். அப்போ இந்த குடும்பம் மாதிரி நாம் நினச்சி இந்த ஜமாத்தை எல்லாரும் ஒத்து கொண்டு போகணும். ஒரு அமீர் தகப்பன் எல்லாரும் பிள்ளைகளை போல ஒன்று நேரடியாக போய் என்ன நடந்த அமீர்கிட்ட கதைக்கணும். அப்படி இல்லை இந்த தாயிட்ட போய் சொல்கிற மாதிரி இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அப்படி முக்கியமாக பணியில் ஈடுபடக்கூடியவங்க அவங்ககிட்ட போய் சொல்லலாம். ஸோ நான் வைத்தி வைப்பாங்க. நேற்று ஒரு சகோதரர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க எங்களோட கிளையில் ஒரு பிள்ளை நடக்குது. என்னன்னு கேட்டேன். இரவையில் ஹதீஸ் வாசிக்கிறான், அஞ்சு ஆறு ஏழு ஹதீஸ் வாசிக்கிறான். சிலவங்களுக்கு இதுக்கே ஏழை இல்லை வேலை அது இது அப்படின்னு. அவன் இது படையதான், அந்த அமீருக்கு படை இல்லை, இதை வெளியில் விமர்சிக்க இல்லை, வந்து நம்ம சொன்னான் அப்படி என்ன செய்யல. நான் இப்பட ஒரு ஹதீஸ் போதும், ஒரு ஹதீஸ் போதும், அழகாக வாசிக்கணும். விளக்கம் இல்லாமல் ரெண்டு முறை விட்டுருவணும், மேலே வாசிக்க கூடாது. நான் சொன்னா இதை அமீர்ட்டு சொல்லி இதை மாற்றுவோம் அப்படின்னு. இதான் இச்சலாம். இதுக்கு வெளியில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தெரியா கூடுமா? அந்த ஜமாத்து நிலைமை என்ன ஆகும்? அப்போ இதை நம்ம கொஞ்சம் சரியா விளங்கிக் கொள்ளணும். இதான் நான் இதில் சொல்ல வந்தது. அப்போ ஒப்பம் வைக்கிறது ஒன்று, அடுத்தது அந்த பணம் ஹவுலுக்குரிய சரியாக கொடுத்துருங்க. ஜமாத்து விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளுங்க. இங்கே மூணு ஜும்மாலாம் நடக்கையில் ஒரு ஜும்மாலாம் நடக்குது, இது தேவை, இதை எப்போ செய்யல அப்படின்னா ஆலோசனை கொடுங்க அமீருக்கு. இது வெள்ளிக்கிழமைனா வேறு எப்போ வைக்கிறது, எல்லாரும் வரக்கூடிய நாள் தான். இது சரி இல்லை பிழை இல்லை, இதில் கட்டளை போடல. போகிறவங்க வேலைன்னா போவாங்க, போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்டைக்கும் எத்தனை பேர் போடுறாங்க கேட்டு பார்த்ததுக்கு வேலை அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இதை விமர்சிக்க? இது ஒன்று. அடுத்தது வந்து இந்தியா தமிழ்நாடு அல்ஹம்துலில்லாஹ் ஜக்கரியா சாப் நல்ல அழகா ஜமாத்தை கொண்டு போறாங்க. அடிக்கடி தர்பியாக்கள் கூட்டங்கள் சூறாக்கள் வந்து வந்து சேர்றாங்க. இஸ்லாத்தில் நல்ல மாற்றம் இருக்கு தமிழ்நாட்டில், தென்காசியில் நிறைய பேர் சேர்ந்திக்கான். பண்டை கூட ஒரு பெண் வயசு இது பண்ணவரா, நேற்று தகவல் வந்துச்சு, அசாருத்தீன் ஒரு ஆள் பயிற்சி செஞ்சு வந்திருக்காங்க. இன்னொரு எங்களோட முகமது ஹுசேன் ஒரு சவரை கால் பண்ண வாட்ஸ்அப்பில் நமக்கு அனுப்பின அவரை மச்சான் ஒரு ஆள் நல்லா வழங்கிக்கிட்டீங்க. அவருக்கு சில சந்தேகங்களுக்கு அதுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. அவரும் பயிற்சி செய்வார். அப்படி நடந்து கொண்டு இருக்குது, கொஞ்சம் வளர்ச்சி. பாருங்க எப்படி இந்த சதி முருத்தத்துகள் வேலை செய்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்கு, அந்த காபில் ஹாபில் அடக்கணுன்ற இடம்னு இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியாவில் இந்த கப்பலுக்கு இறங்குற இடம் ராமேஸ்வரம், அங்கே ரெண்டு கப்பலை வச்சுக்காங்களா, ஹாபில் காபில், ஆதமுடைய பிள்ளைகள் அங்கே அடக்கப்பட்டீங்கன்னு பச்சை போய் உந்தியல் சேர்க்கிறானோ அங்கே ஒரு சவர் பையத்தை செஞ்சிருக்கிறான். நல்ல உறுதியானால் பாருங்க இங்கே ஒரு முருத்தது. இந்த முந்தி அடுத்த பள்ளியோட ஒரு பிரச்சனை நடந்து அந்த வந்தவனா அடிப்படிப்பட்டு தலையெல்லாம் அவங்க ஓடிச்சு இவங்க கட்சியெல்லாம் குத்துனது அதை கெமரா பண்ணியிருந்தானுவோம். அதை பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி செக்கு மாடு மாதிரி அதைய போட்டு போட்டு ரத்தம் வடிது கொண்டு வந்து சுற்றி சுற்றி படம் எடுத்திருந்தானுவோம். நீங்கள் பார்த்தீங்களே தெரியாது. ஒரு விளையாட்டு வருஷம் அது நடந்தது அன்சாரங்களோட பயான் அண்டைக்கு. அது இந்த படத்தை அப்படியே அனுப்பிக்கானோ அவருக்கு கொடுத்து நீங்கள் இதிலேயே சேர்ந்தீங்க அனுப்பின ஒரு முறுத்தது மௌலவி இதுலயா சேர்ந்தீங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு தெரியும் பாருங்க. பயான் பண்ணவங்களை அடிச்சு தலையெல்லாம் ஒட்டச்சி வச்சுக்காங்க. உலகார ஆளுக்கு அந்த விளக்கம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அவரு பார்த்தோன்னா மனுஷன் தானே, கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. உடனே தொடர்பு கொண்டு அங்கே சகோதரிட்ட கேட்டிக்காங்க. அப்போ அவர் விளக்கம் ஒன்று கொடுத்துட்டு இங்கே சந்தாரு, நான் அவருக்கு விளக்கம் ஒன்று கொடுத்தேன் அவருக்கு. இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு அதுக்கப்புறம் கிளியர் ஆகி எப்படி வேலை செய்யறானோ பாருங்க. செஞ்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நூத்தி மூணு மாதிரி முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறானுவோம். எங்கேயாவது ஒரு வட்டம் திறந்த உடனே ஓடி போயிடலான்னு சேர்ந்து கொள்றாங்க. சேர்ந்து ஒன்றிலேயே இருக்கிறாங்க, ஒன்றிலையும் தேடையதான் இருக்கு நமக்கு. பல இதுகள் திறந்தாங்க, திறந்து நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அதுல நடக்கிற பிள்ளைகள் நாம அந்த பிள்ளைகளை பார்த்து அதுக்கு பதில் கொடுத்து விட்டாரு. என்ன நீ தவி தவிதுன்னு சொல்றீங்க, இந்த தவித்தல் இருக்கு விஜயத்து நடக்குதேன்னு இன்னும் அவங்களுக்கு ஒரு வியாக குழப்பம் வந்தாரு. உடனே இந்த முருத்தத்துகள் உள்ளுக்க பூந்தது, செய்யல பூந்தா நான் நிற்க மாட்டேன், உடனே அதுல இருந்து என்ன செய்யறது, விலகிறது, லெப்ட் ஆகிறது, திருப்பி இன்னொன்று தோங்குவான். இப்படி பெரிய 24 மனுஷனும் முழிச்சுக்கிட்டீங்க. அதுக்குள்ளே நமக்கு இருக்கல, நாம 10 மணியோட படுத்துறோம், நீ அதனாட்டி நோய் இல்லையா வரான், ஏன்னா அவனுக்கு சைத்தானுக்கு நோய் வராது. இப்படி வேலை செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் தர சொல்லிட்டான் வஹி மூலம், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி தாஹிரீன அலல் ஹக், இந்த சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டம், லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், அவங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவனால் எந்த தீங்கும் செய்ய இயலாது. சின்ன சின்ன தீங்குகள் நடக்கும், அது நடக்கத்தை நம்பிக்கை நடந்தது பெற்றுச்சா ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு வளர்ந்திருக்குது. எங்க பார்த்தாலும் என்ன ஜமாஅத்தில் முஸ்லீம் இடையில தான். அன்றைக்கு ஒரு ஆள் கால் பண்ணி ஒரு முர்த்தது ஒன்று உங்களுக்கு கதைச்சிது, வந்து எல்லாம் கூட அழிஞ்சு போச்சே, செதறி போச்சே, தும்பா போயிச்சு அப்படின்னு. அவனால் வழக்கம்னு கொடுத்தேன், அப்படி நடக்க இல்லையே. அதான் இவர் அன்சார் மொழி வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிட்டாரு, முடிஞ்சது அவங்களோட இது, செதறி போச்சேன். நான் என்ன அப்படி ஒன்று நடக்கல, எனக்கு தெரியாது முருத்தது அப்படி. நான் வந்துட்டு அப்போ 16 கிளை இருந்துச்சு, இன்னைக்கு 34 இருக்கு. வளர்ச்சி அப்படி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்ல வளர்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. அவனுக்கு தாங்க ஏழை இல்ல, எங்க பார்த்தாலும் இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஏன்னா ஒரு கதைகள் மக்களுக்கு மத்தி நடக்குது, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால அவங்க முயற்சி செய்யறாங்க, நாங்களும் நல்ல முயற்சி செய்யணும். எங்களுடைய தொழில்கள்ல வேலை செய்யறாங்களே விவசாயம், அவங்களோட நம்ம அழகான முறையில் நடந்து அவங்கள பேசாமல் இது பண்ணாமல் வயர்களன்றான் அப்படி நடக்கும் பேசாமல் நல்லா சரி சரி கதிர் ஒன்றும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சம்பளத்தை சரியாக கொடுத்து நல்ல ஆதாயம் கிடைச்ச அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கொடுத்து செஞ்சோம்னா வந்து சேருவாங்க. முயற்சி செய்யணும் இருக்கக்கூடியவங்க எங்களோட தொழில் செய்கிறாங்களே அவங்களுக்கு நாம் உபயோகி செய்ய அவங்கள அல்லாஹ் என்ன கூட்டத்தை சேர்க்கிற இல்லை நரகத்தில இருந்து அவங்கள காப்பாற்று அவ்வளவுதான். இது நம்ம செய்யும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவன சொன்ன கொஞ்சம் இந்தியாவில் ஒரு சவரு பெண் பயத்தை செஞ்சுக்காங்க, அன்னைக்கு அறிவிச்சாங்க கொழும்புல 2 பேர் SLDJ-லேருந்து பயிருங்க. அப்படி நிறைய அலஹம்துலில்லாஹ் இலங்கையிலே வந்து வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சில பேர்கள் இது ஒன்று இருக்கு பட்டியல் வாசிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல என்ன சந்தேகங்கள் என்ன இருக்கிறா இருந்தாக்க எடுத்து தெரிஞ்சு கொள்ளுங்க. புல்மோட்டை தருபியா வச்சிருந்து நாளைக்கு அதை கேன்சல் ஆக்கிட்டாங்க, ஏன்னா நாட்டில் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. தருபியா நடக்காது இதுல ஒண்ணு சொல்ல இருக்குது, நாம மார்க்கத்திலே இருக்கணும் சரி சொன்ன முன்னிக்குமா. மனுஷன் வாயில ஒரு ஷிர்க்கு ஒரு குஃபர் வந்துடும், ஒரு ஆள் வராம இருக்காரு வரும். ஒரு சாமி நூலை கட்டிக்கிட்டு வந்தாங்க வரும் வணங்கிட்டாங்க, வந்தால் உடனே நாம் என்ன செய்யணும், அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சிடணும். அது குரான் வருது, ஈமான் கொண்டு காஃபிராகி, ஈமான் கொண்டு காஃபிராகி அப்படியே மோசா பண்ண மன்னிக்க மாட்டான். அவ குரான் சொல்லுதான் ஒரு ஆள் வருவாரு போவாருண்டு. அப்ப நாம அப்படி வந்தா உன்னை நினைக்கவும் கூடாது. நாம நினைச்ச கதிர் வந்துட்டாங்க முடிஞ்சது பிரச்சனை. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குது, யாரோ உணர்றையில அதை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகம் கொடுத்துறேன். இப்ப நான் தான் இருக்கிறேன் கட்டியானோ ஒன்னும் சோமாக மாட்டேங்க. ஒரு பரியாதி வந்து சொன்னா நீங்க மூளை ஒன்னும் கவனிக்க கவலைப்படாதீங்க, யாருக்கும் சொல்ல தேவையில்லை. ஒரு சாம ஒன்று உங்களுக்கு தார நீங்க தலைமாட்டுக்கு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். இந்த நானும் பார்க்கல ரொம்ப நாளாத்தானே கால் வருத்தம் இப்படி கிடக்குது சரி சோமாயிட்ட பொறுத்து தௌபா செய்வோம் அல்லாஹ் மன்னிப்பான் தானு வாங்கிக்கிட்டு வச்சுட்டேன். சோமாயிட்டு பொறம் நாயனிசை மீது அமீர்ட்டு போய் ஒரு பிழை நடந்துட்டு நான் பையத்து செய்யப்பட்டேன் செஞ்சுக்கிட்டேன் யாருக்கும் தெரியாது. சரி விஷயம் சரி, ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இதுவரைக்கும் நான் செய்த முழு அமல்களும் அழிஞ்சு நாசமாக்கும். ஒரு அமல் கூட இருக்காது. சுபஹானல்லாஹ், தொழுக, நோன்பு, ஜகாத் என்ன அணிஞ்சு போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல நபியே இன் அஷ்ரத்த, நீங்கள் இணை வைத்தால் அமல் உங்களுடைய அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மறுமையில நஷ்டவாரி எங்க சேர்க்கிறது நம்ம அமல்களை கவனமாயிருக்கோம். நாம ரொம்ப கவனம், திருப்பி வந்து சேர்ந்தெல்லாம் பிரச்சனை, திருப்பி இந்த அமல்லாம் சேர்க்கணும். எத்தனை வருஷம் பிடிக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறு சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட்டு தௌபா செய்து மீண்டும் பையத் செய்து கொண்டவர்கள் அஸ்லிம் ஏத்தாலை, அப்துல் பாசித் ஏத்தாலை, நசீம் ஏத்தாலை, நவாசிர் குலனி, நவாசிர் மனைவி குலனி, என் ஹுபைப் குலனி, என் அஜீப் குலனி. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك و اتوب اليك.